From the conference center at
Salt Lake City, ஆலய சதுக்கத்தில் உள்ள மாநாட்டு மையத்திலிருந்து இது பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்து சபையின் 185வது வருடாந்திர பொது மாநாட்டு பொது பெண்கள் கூட்டம். வரும் செய்தியாளர்கள் பிரதான தலைமையிலிருந்து சபையின் பொது பெண்கள் அமைப்புகளிலிருந்து இருப்பார்கள். இக்கூட்டத்துக்கான இசை சால்ட் லேக், மொரே, காமஸ் மற்றும் மார்க் பார்க் சிட்டி பிணையங்களில் ஒருங்கிணைந்த ஆரம்ப வகுப்பு இளம் பெண்கள் மற்றும் ஒத்தாசை சங்க சேர்ந்து குழுவினால் வழங்கப்படும். பெண்கள், இளம் பெண்கள் மற்றும் 8 அதற்கு மேற்பட்ட வயதுடைய சிறுமிகளும் சபைய தலைவர்களும் இருந்து ஆலோசனையும் அறிவுரையும் பெற உலகம் முழுவதிலும் கூடியிருக்கிறார்கள். சகோதரி லிண்டா கே பர்டன் ஒத்தாசை சங்க பொதுத் தலைவர் இக்கூட்டத்தை நடத்துவார்.
பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்து சபை பெண்கள் பொதுக்கூட்டத்திற்கு வரவேற்கிறோம். உலகம் முழுவதிலும் 8 வயது முதல் அதற்கும் அதிகமான சிறு பெண்களும் பெண்களும் அநேக இடங்களில் ஒன்றாக கூடியிருக்கிறார்கள். நம்முடன் இருக்கிற பிற மதத்தை சேர்ந்தவர்களையும் நாங்கள் ஏற்று உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒரு நேசமுள்ள பரலோக பிதாவிற்கு நாங்கள் எல்லோரும் குமார்த்திகள் என நாங்கள் நம்புவதால் நாங்கள் பகிர்ந்து கொள்கிற சகோதரத்துவத்தில் நாங்கள் மகிழ்ச்சி கொள்கிறோம். எங்களிடம் நீங்கள் இருப்பதற்கு உங்களுக்கு நன்றி. தலைமை தாங்குகிற தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் இந்த கூட்டத்தை நடத்தும்படி என்னை கேட்டுக்கொண்டார். ஒத்தாசை தங்க தலைவரான எனது பெயர் லிண்டா கே பர்டன். தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் மற்றும் அவருடைய ஆலோசகர்களான தலைவர் ஹென்ரி பி ஐரிங், தலைவர் டேட்டா டீட்டர் எஃப் உட்பார்ஃப் என்றும் நம்முடன் இருப்பதற்கு நாங்கள் நன்றியுள்ளாக இருக்கிறோம், கௌரவப்படுத்துகிறோம். அவர்களை நாங்கள் நேசித்து நமது முழு மனதோடும் அவர்களை நாங்கள் ஆதரிக்கிறோம். கூடுதலாக 12 அப்போஸ்தலர் குழுமத்தின் மூப்பர்கள் ஜெஃப்ரி ஆர் ஆலண்ட், டாட் கிறிஸ்டோஃபர்சன் மற்றும் சபையின் தலைமை ஆயரின் ஆயர் கேரி இ ஸ்டீவன்சனை இங்கு இருப்பதை ஆதரிக்கிறோம். அவர்களுடன் அன்பான ஆதரவை நாங்கள் பாராட்டி அப்படியே அவர்களை முன்னுமனதோடு ஆதரிக்கிறோம். ஆரம்ப வகுப்பு இளம் பெண்கள் மற்றும் ஒத்தாசை சங்க பொது தலைமையில் சேவை செய்து கொண்டிருக்கிறவர்களும் அவர்களுடன் இருக்கிற பொது வாரிய அங்கத்தினர்களாகிய நமது அன்பான சகோதரிகளை மேடைகளில் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த மகத்துவமான அற்புதமான பணியில் ஒன்றாக சேவை செய்வது என்ன ஒரு மகத்தான ஆசீர்வாதம். எரன் பைக்டால் வழிநடத்தலின் கீழ் லிண்டா மார்கெட்ஸ் ஆர்கன் வாசிக்க சால்ட் லேக் சிட்டி, யூட்டா மற்றும் அதை சுற்றியுள்ள இடங்களில் ஒரு குடும்ப சேர்ந்த இசைக்குழுவின் சகோதரிகளால் இன்றிரவு இசை வழங்கப்படும். சேர்ந்த இசைக்குழுவும் சபையோரும் ஹஃபாம ஃபவுண்டேஷன் என்ற பாடலை பாடுவதுடன் இப்பொழுது இந்த கூட்டம் ஆரம்பிக்கும். 1, 2, 3 மற்றும் 7 வரிகளை நாம் பாடுவோம். பின்னர் சகோதரி பெவலி டிங்கி ஆரம்ப ஜெபம் தரப்படும். அவர்களுக்கு 86 வயது என்பதை உங்களுக்கு பெருமையுடன் சொல்லிக்கொள்ள அவர் எனக்கு அனுமதி அளித்துள்ளார். தற்போது அவர் ஹாலிடே யூட்டாவின் தொகுதியில் ஒத்தாஸ் சங்கை தலைமையில் சேவை செய்கிறார்.
Thank you.
Our dear Heavenly Father, we are grateful this day
that
we can be taught by our leaders.
நாங்கள் எங்களுடைய சபையின் தலைவர்கள் எங்களுக்கு அறிவுரை போதிப்பதை கேட்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். அவர்களிடந்து ஆலோசனை பெறுவதை மகிழ்ச்சியாக கருதுகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் உங்களிடத்தில் நன்றி கூறுகிறோம். இந்த நாளின் போதகத்தை நாங்கள் கேட்டு எங்களுடைய வாழ்க்கையிலே அதை உபயோகித்து மற்றவர்களுக்கு உதவி செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய தீர்க்கதரிசியாகிய ப்ராஃபட் எஸ் மான்சனுக்காக ஜெபிக்கிறோம். அவரோடு வேலை செய்பவர்கள் மற்றவர்கள் அனைவருக்காகவும் நாங்கள் இந்த நேரத்தில் ஜெபம் செய்கிறோம்.
உம்மிடத்தில்
நாங்கள் நேசிக்கிறோம். உம்முடைய குமாரனை நேசிக்கிறோம். உம்மை பின்படுத்த நாங்கள் சேவிக்கிறோம். இந்த காரியத்தை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். சிறப்பு வாய்ந்த ஆண்டு. குடும்ப இல்ல மலையின் 100வது ஆண்டு விழாவும் மற்றும் குடும்பம் உலகத்திற்கு ஒரு பிரகடத்தின் 20வது ஆண்டு விழாவையும் இது குறிக்கிறது. குடும்பத்தின் கோட்பாட்டை கொண்டாட த ஃபேமிலி இஸ் ஆஃப் காட் என்ற பாடலை குடும்ப குழுக்கள் பாடும் ஒரு காணொளியை இப்பொழுது நாம் பார்க்கலாம். அதன் பின்னர் ஆரம்ப பொது தலைமையில் 2வது ஆலோசகரான சகோதரி ஷேர்ல் ஏ எஸ்பிளினிடமிருந்து நாம் மகிழ்ச்சியுடன் கேட்கலாம். அவரை பின்தொடர்ந்து ஒத்தாசை சங்க பொது தலைமையின் முதல் ஆலோசகர் சகோதரி கேரோல் எம் ஸ்டீவன்ஸ் பேசுவார். பின்னர் சகோதரிகளுக்கு குடும்பம் என்றால் என்ன என்பதை அவர்களின் எண்ணங்கள் உணர்வுகளை பற்றி ஒரு காணொளியை நாம் பார்க்கலாம்.
Come on.
தேவனின் குடும்பம் என்ற பரிசுத்த சத்தியத்தை போதிக்கிற இந்த குடும்பங்களிடமிருந்து நான் கேட்டபோது ஆவியுடன் எனது இருதயம் நிரம்பியது. ஒளியோடும் சத்தியத்தோடும் நம்மை நிரம்பிக் கொண்டு நம்மிடம் கிசுகிசுக்கிற ஆவியை நாம் உணரும் அநேக வழிகளில் உணர்த்துதலான இசை ஒன்று. அநேக ஆண்டுகளுக்கு முன் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தால் ஒளியோடும் சத்தியத்தோடும் நிரம்பியிருத்ததலின் கருத்து குறிப்பாக எனக்கு முக்கியமானது. ஆவியில் பலமான குடும்பங்கள் மற்றும் வீடுகளை உருவாக்குவதை பற்றி இளம் பெண்கள் பொதுவாரிய அங்கத்தினர்கள் போதித்த கூட்டத்தில் நான் பங்கேற்றேன். இரண்டு சோடா டின்களை ஒரு இளம் பெண் தலைவர் பிடித்து கொண்டிருந்ததை காட்சியாக காட்டினார்கள். ஒரு கையில் அவர் காலியான டின்னை பிடித்திருந்தார், மற்றொரு கையில் திறக்கப்படாத சோடா நிரம்பியிருந்த டின்னை பிடித்திருந்தார். முதலில் காலியாயிருந்த டின்னை அவர் கையால் நசுக்கினார். அது நெழிய ஆரம்பித்து பின்னர் அழுத்தத்தால் உருக்குலைந்தது. அடுத்து அவரது மற்றொரு கையால் திறக்கப்படியாத டின்னை அவர் நசுக்கினார். அது உறுதியாயிருந்தது. அது நிரம்பியிருந்ததால் காலியான டின்னை போல அது நெழியவோ உருக்குலைந்து போகவோ இல்லை. இந்த செயல்முறையை நமது வாழ்க்கைக்கும் நமது வீடுகளுக்கும் நமது குடும்பங்களுக்கும் நாம் ஒப்பிடலாம். ஆவியோடும் சுவிசேஷ சத்தியத்தோடும் நிரப்பப்பட்டிருக்கும் போது நம்மை சுற்றியிருக்கும் நமக்கு எதிராக தள்ளி கொண்டிருக்கும் உலகத்தின் வெளிப்புற அழுத்தங்களை எதிர்கொண்டிருக்க நமக்கு சக்தி இருக்கும். ஆயினும் அவன் ஆவியால் நிரப்பப்படாமல் இருந்தால் வெளிப்புற அழுத்தங்களை தடுக்க உள் சக்தி நமக்கு இல்லாமல் இருந்தது. அழுத்தங்கள் நமக்கு எதிராக தள்ளும் போது நாம் விழுந்து போவோம். உலகத்தின் அழுத்தங்களை எதிர்த்து நிரக்கும்படியாக நாமும் நமது குடும்பங்களும் ஒளியாலும் சத்தியத்தாலும் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என்பதை சாத்தான் அறிவான். ஆகவே சுவிசேஷத்தின் சத்தியத்தை பலவீனப்படுத்த திரிக்க அழிக்கவும் அந்த சத்தியத்திலிருந்து நம்மை பிரிக்கவும் பிரிந்து வைக்கவும் அவனுடைய சத்தியால் அவனால் செய்ய முடிந்ததை எல்லாம் அவன் செய்கிறான். நம்மில் அநேகர் ஞானஸ்தானம் பெற்று வெளிப்படுத்துவதும் மற்றும் சகல காரியங்களின் சத்தியத்தை போதிப்பதுமான பாத்திரமான பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றிருக்கிறோம். சத்தியத்தை தேட நாம் அறிந்த சத்தியத்தின் படி வாழ சத்தியத்தை பகிர்ந்து கொள்ளவும் பாதுகாக்கவும் உள்ள பொறுப்பு அந்த வரத்தின் சிலாக்கியத்தோடு வருகிறது. நமது வீடுகளிலும் ஒளியோடும் சத்தியத்தோடும் நிரப்பப்பட்டிருக்க நாம் ஒன்றாக தேட ஒரு இடம் நமது வீடுகள். God gave us families to help us become what He wants us to be. என்பதை நாம் கேட்ட பாடலின் வார்த்தைகள் நமக்கு நினைவூட்டுகிறது. சுவிசேஷத்தை கற்றுக்கொள்ளவும் அதன்படி வாழவும் நமக்குதவ பூமியில் குடும்பங்கள் கர்த்தரின் பட்டறையாயிருக்கிறது. ஆவியில் ஒருவருக்கொருவர் பலப்படுத்துவதற்குதவ ஒரு பரிசுத்த கடமையோடு நமது குடும்பங்கள் நம் குடும்பங்களுக்குள் நாம் வருகிறோம். பெலமான நித்திய குடும்பங்களும் ஆவியினால் நிரப்பப்பட்ட வீடுகளும் அதுவாக ஏற்படுவதில்லை. அதற்கு அதிக முயற்சி தேவைப்படுகிறது. அவைகள் நேரங்களை எடுக்கின்றன. குடும்பத்தின் ஒவ்வொரு அங்கத்தினரும் அவன் அல்லது அவளின் பங்கை அவைகள் எடுக்கின்றன. ஒவ்வொரு குடும்பம் வித்தியாசமானது. ஆனால் சத்தியத்தோடு தேர ஒவ்வொருவரும் வீட்டிலும் ஒவ்வொரு நாடிலும் அது ஒரு வித்தியாசமாக உண்டாக்கிறது. ஜபத்தின் மூலமாகவும் வேதங்கள் மற்றும் ஜீவிக்கிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை படிப்பதன் தியானப்பதியின் மூலமாக நமது ஆவிக்குரிய அறிவை அதிகரிக்க நாங்கள் தொடர்ந்து ஆலோசனை அளிக்கிறோம். ஒளி மற்றும் சத்தியத்தின் ஒரு சாட்சியை பெறுவதை பற்றி தலைவர் அவரது பொது நாட்டிற்கு உரையில் சொன்னார். ஒரு சிரத்தையை இருதயத்தோடும் உண்மையான எண்ணத்தோடும் அவரை அணுகுகிறவர்களுக்கு நித்திய சர்வ வல்ல தேவன் பேசுவார். சொப்பனங்களில் தரிசனங்களில் சிந்தனைகளை உணர்வுகளில் அவர் பேசுவார். தலைவர் உக்ட்ரோப் தொடர்ந்து சொன்னார், கர்த்தர் உங்கள் மேல் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். உங்களுடைய தனிப்பட்ட கேள்விகளுக்கு அவர் பதிலளிப்பார். அவருடைய ஏற்ற வழியிலும் அவருடைய ஏற்ற நேரத்திலும் உங்களுடைய ஜபங்களுக்கு பதில்கள் வருவதென்பதால் அவருடைய குரலுக்கு செவி கொடுக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆலோசனை ஒரு குடும்ப வரலாறு விவரிக்கிறது. என்னுடைய கொள்ளுத்தாவின் சகோதரி எலிசபெத்தின் ஸ்டாலின் வாக்கரின் சாட்சியை சில மாதங்களுக்கு முன் நான் படித்தேன். ஒரு சிறு குழந்தையாக சுவிட்சர்லாந்திலிருந்து அவருடைய குடும்பத்துடன் அவர் அமெரிக்காவிற்கு குடிபெயர்ந்தார். எலிசபெத் திருமணமான பின்பு அவரும் அவருடைய கணவரும் பிள்ளைகளும் அவரால் தபால் நிலையத்தை நடத்தி கொண்டிருந்த நவேடா எல்லைக்கருகில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பயணிகள் வந்து போகிற ஒரு இடமாக அவர்கள் வீடு இருந்தது. பகல் முழுவதும் இரவு முழுவதும் பயணிகளுக்கு உணவு சமைக்கவும் பரிமாறவும் அவர்கள் தயாராயிருக்க வேண்டும். இது கடினமான களைப்படுகிற வேலையாயிருந்தது. அவர்களுக்கு சிறிதே ஓய்வு கிடைத்தது. ஆனால் எலிசபெத்தின் கவலை அவர்கள் தொடர்ந்து வைத்திருந்த மக்களின் உரையாடல்களே. மார்மன் புத்தகம் உண்மையானது என்று தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் செய்வதற்றை செய்ய தேவனால் அவர் அதிகாரம் பெற்றிருந்தார் என்றும், அவருடைய செய்தி வாழ்க்கையின் இரட்சிப்பின் திட்டம் என்றும் இந்நேரம் வரை அவர் எப்பொழுதும் நம்பியிருந்ததாக எலிசபெத் சொன்னார். ஆனால் அவர் அனுபவித்தது அந்த வாழ்க்கை எதுவாயிருந்தாலும் இத்தகைய நம்பிக்கையை எது பலத்துப்படுத்தும். அங்கு வந்த சில பயணிகள் படித்தவர்களாக, கல்விமான்களாக, திறமையுள்ள ஆண்களாக இருந்தனர். மார்மன் புத்தகத்தை ஜோசப் ஸ்மித்தை எழுதி பின்னர் பணம் சம்பாதிக்க அவற்றை விநியோகம் செய்த அவர் ஒரு தந்திரமான ஏமாற்றுக்காரன் என்பதே மேஜையை பற்றி நடந்த பேச்சாக இருந்தது. மார்மனிசம் முட்டாள்தனமானது என அறிவித்ததில் அது ஏற்கத்தக்கதல்ல என நினைக்க அவர்கள் நடந்தார்கள். இந்த பேச்சு எல்லாமே எலிசபெத்தை பிரித்து வைத்ததாகவும் தனிமையாகவும் உணர வைத்தது. பேசுவதற்கு அங்கு யாரும் இல்லை. அவர் வேலையை செய்து கொண்டே ஜெபித்தாலும் கூட ஜெபிப்பதற்கு அவருக்கு நேரமே இல்லை. அவருடைய மதத்தை கேலி செய்தவரோடும் எதையும் கூற அவர் அதிகமாய் பயந்தார். தனக்கு தெரியாது என அவர் சொன்னார். ஆனால் அவர்கள் உண்மையை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர் முயற்சித்தால் அவருடைய நம்பிக்கையை பாதுகாத்திருக்க முடியுமா என அவர் உணர்ந்தார். பின்னர் எலிசபெத்தும் அவருடைய குடும்பமும் குடிபெயர்ந்தார்கள். சிந்திப்பதற்கு அதிக நேரம் இருப்பதாகவும் எல்லா நேரத்திலும் அவர் கவனம் சிதறவில்லை என எலிசபெத் சொன்னார். எது அவரை சொந்தரவு செய்தது என்பதை பற்றியும், சுவிசேஷ முட்டாள்தனமாக இருப்பதாக திறமையுள்ளவர்களாக தோன்றிய அவர்களின் கதைகளை பற்றியும், ஜோசப் ஸ்மித் மற்றும் மார்மன் புத்தகத்தை பற்றியும் அவர் கீழறைக்கு சென்று பரலோக பிதாவிடம் ஜெபித்தார். ஒரு இரவில் எலிசபெத்துக்கு ஒரு கனவு வந்தது. அவர் சொன்னார், ஒரு குறுகலான வண்டி பாதையில் நான் நின்று கொண்டிருப்பதாக தோன்றியது. ஒரு சிறிய குன்றின் அடிவாரத்திற்கு அந்த வழி போனது. அந்த குன்றின் பாதி வழியில் ஒரு மனிதன் கீழே குனிந்து பார்த்து கொண்டு பேசிக் கொண்டிருந்ததை நான் கண்டேன். அல்லது முழங்கால் படியிட்டு கொண்டிருந்து பூமியில் உள்ள ஒரு துவாரத்தின் மேல் குனிந்து நின்று கொண்டிருந்த ஒரு வாலிபனிடம் பேசிக் கொண்டிருப்பதாக தோன்றியது. அவனுடைய கைகள் வெளியே நீட்டிக் கொண்டிருந்தன. குழிக்குள் இருந்து எதையோ ஒன்றை அடைய அவன் முயற்சித்ததாக காணப்பட்டது. குழியில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கல்முடியும் அதன் மேல் சிறுவன் குனிந்து நிற்பதையும் என்னால் பார்க்க முடிந்தது. சாலையில் அநேக மக்கள் இருந்தனர். ஆனால் ஒன்று குன்று அருகில் இருந்த இந்த இரண்டு மனிதருக்கு மேல் யாருக்குமே அக்கறை இல்லா இருந்ததாக தோன்றவில்லை. ஏதோ ஒன்று கனவோடு வந்து மிக வினோதமான ஒன்று என்னை உணர வைத்தது. நான் விழித்தெழுந்தேன். யாருக்குமே என் கனவை பற்றி என்னால் சொல்ல முடியவில்லை. ஆனால் சிறுவனான ஜோசப் தகடுகளை பெற்ற போது மரோனை தூதன் அவனுக்கு அறிவுறுத்ததாக நான் திருப்தி அடைந்ததாக எனக்கு தோன்றியது. 1893 வசந்த காலத்தில் ஆலயத்தின் பிரதிஷ்டைக்காக எலிசபெத் சால்ட் லேக் சிட்டிக்கு சென்றார். அவருடைய அனுபவத்தை அவர் விவரிக்கிறார். என்னுடைய கனவில் நான் கண்ட அதே படத்தை நான் அங்கே கண்டேன். அது ஒரு வண்ணமிட்ட கண்ணாடி ஜன்னல் என நான் நினைக்கிறேன். குமேரா குன்றை நான் கண்டதாக நான் திருப்தி அடைந்தேன். அது மிக சரியாக காணப்படவில்லை. ஜோசப் ஸ்மித்துக்கு மரோனை தூதன் தங்க தகடுகளை கொடுத்திருக்கிறான். ஒரு படத்தை ஒரு கனவில் எனக்கு காண்பிக்கப்பட்டதாக நான் திருப்தி அடைந்தேன். இந்த கனவு வந்த அநேக ஆண்டுகளுக்கு பின்பு, ஏறக்குறைய அவருடைய 88 வயதில், அவர் மறிக்கும் முன்பு எலிசபெத் ஒரு ஆற்றல் மிக்க உணர்த்துதலை பெற்றார். அவர் சொன்னார், யாரோ எனக்கு சொன்னதை போல் சாதாரணமான சிந்தனை எனக்கு வந்தது. உன்னுடைய சாட்சியை மண்ணில் புதைக்காதே. தலைமுறைகளில் பின்னால் எலிசபெத்தின் சாட்சியிலிருந்து அவருடைய சந்ததி தொடர்ந்து பலத்தை பெறுகிறார்கள். எலிசபெத்தை போல நாம் நெருக்கமாக காத்து கொள்ளுகிற, சத்தியங்களை கேலி செய்கிற, எதிர்க்கிற, அநேக சந்தேகிக்கிற, விமர்சிக்கிற ஒரு உலகத்தில் நாம் வாழ்கிறோம். குழப்பமடைய செய்கிற கதைகளையும் எதிர்மறையான செய்திகளையும் நாம் கேட்கலாம். எலிசபெத்தை போல தற்போது குறிப்பாக கடினமான சூழ்நிலையில் ஒளியையும் சத்தியத்தையும் அவை எவ்வளவா இருந்தாலும் அவற்றை காத்து கொள்ள நம்மால் முடிந்த சிறப்பானவற்றை செய்ய வேண்டும். நமது ஜெபங்களுக்காக பதில்கள் உடனடியாக வராமல் இருக்கலாம். ஆனால் அதிக ஒளியும் சத்தியத்தையும் நாட அமைதியான நேரங்களை நாம் காண வேண்டும். நாம் அதை பெறும்போது அதன்படி வாழ்வது, அதை பகிர்ந்து கொள்வது, அதை பாதுகாத்துக் கொள்வது நமது பொறுப்பு.
To seek greater light and truth.
And when we receive ஒளியோடும் சத்தியத்தோடும் நமது இருதயங்களையும் ஈடுகளையும் நாம் நிரப்பும் போது நம்முடைய எல்லா சூழ்நிலையையும் எதிர்கொண்டு நிற்க நமக்குள் உள்பலனும் இருக்குவென நான் அறிவேன் என்ற எனது சாட்சியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென்.
Is anything more beautiful and profound than the simple and pure truths of the gospel taught in a primary song? And all of you primary girls here tonight that know the song I'm going to talk about, you learned it for your primary program last year. In the words, "The Family is of God," sung earlier in this meeting, we are reminded of pure doctrine. We learn not only that the family is of God, but also that we are each part.
கூட்டத்தில் முதல் பாடப்பட்ட ஃபேமிலிஸ் ஆஃப் காட் பாடலின் வார்த்தைகளில் பரிசுத்தமான கோட்பாட்டை நாம் நினைவுபடுத்தப்பட்டோம். குடும்பம் தேவனுடையது என மட்டுமின்றி நாம் ஒவ்வொருவரும் தேவனின் குடும்பத்தின் அங்கம் எனவும் அறிகிறோம். பாடலின் முதல் வரி போதிக்கிறது, நமது பரலோக பிதாவுக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது, அது நீங்களும் பிறரும் கூட. நாம் அனைவரும் அவரது பிள்ளைகள். குடும்ப பிரகடனத்திலிருந்து நாம் கற்கிறோம், அனித்தியத்துக்கு முந்தைய ஜீவியத்தில் அவை குமாரர்களும் குமார்த்திகளும் தங்கள் நித்திய பிதாவாக தேவனை அறிந்து தொழுதார்கள். அந்த வாழ்க்கையில் நாம் நமது நித்திய பெண்மை அடையாளத்தை பற்றி அறிந்தோம். நாம் ஒவ்வொருவருக்கும் பரலோக பெற்றோரின் நேசகுமார்த்திகள் என அறிந்தோம். பூமிக்கு நமது அனித்திய பயணம் அந்த சத்தியங்களை மாற்றவில்லை. நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அங்கு தேவைப்படுகிறோம். பூமியில் உள்ள குடும்பங்கள் வித்தியாசமாக காணப்படுகின்றன. இருவர் ஒன்று போல் இல்லை. நாம் சிறப்பாக செய்யும் போது நாம் வலிமை மிக்க பாரம்பரிய குடும்பங்களை உருவாக்க முடியும். தேவனின் குடும்பத்தில் அங்கத்தினரும் எந்த பிற உறவுகள் மற்றும் அந்தஸ்தின் அடிப்படையும் இல்லை. திருமணநிலை, பெற்றோர் நிலை, பொருளாதார நிலை, சமூக நிலை அல்லது நமது சமூக ஊடகத்தில் போடுகிற நிலைகள் போலவும் அல்ல. நாம் சொந்தமானவர்கள். நாம் நம்மை நேசிக்கிற பரலோக பிதாவின் குமார்த்திகள். நாம் அவரை நேசிக்கிறோம். இரண்டாம் வரி பாடலின் முதலாவதை விரிவாக சொல்கிறது. நாம் தேவனின் குடும்பத்துக்கு பிள்ளைகள். அவர் நம் ஒவ்வொருவரையும் பிறப்பின் மூலமாக குடும்பங்களில் வாழ்ந்து கற்க பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். அனித்தியத்துவத்துக்கு முந்தைய ஜீவியத்தில் நமக்கு அனித்திய ஜீவிய காலம் தேவை என நாம் கற்கிறோம். நாம் அவரது பிள்ளைகள் ஒரு மாம்ச சரீரம் பெறவும் பரிபூர்ண நிலையை நோக்கி முன்னேறவும் பூலோக அனுபவத்தை பெறவும் நித்திய ஜீவனின் வாரிசுகளாக நமது தெய்வீக லக்கை அடையவும் பரலோக பிதாவின் திட்டத்தை ஏற்றுக்கொண்டோம். மூப்பர் ரிச்சர்ட் ஜி ஸ்காட் விளக்கியதாவது, நாம் இங்கு வருவதின் நோக்கம் சோதிக்கப்படவும் விசாரிக்கப்படவும் இழுக்கப்படவும் என அனித்தியத்துக்கு முந்தைய உலகத்திலேயே நாம் போதிக்கப்பட்டோம். ஒவ்வொருவரும் அனுபவிப்பதை பொறுத்து இழுத்தல் பல வடிவங்களில் வருகிறது. கைவிடப்படுவதிலிருந்து வருகிற வேதனையும் பாதுகாப்பின்மை அல்லது தனிமையான தாயா இருக்கிறதோடு தொடர்புடைய விவாகரத்தில் நாம் வாழ வேண்டியிருக்கவில்லை. ஒரு குழந்தையின் மரணம், மலட்டுத்தன்மை அல்லது ஒரு பாலின் கவர்ச்சியினை நான் ஒருபோதும் அனுபவிக்கவில்லை. துர்ப்பிரயோகப்படுத்துதல் அல்லது கொடிய வியாதி அல்லது அடிமைப்படுத்துதலை நான் தாங்க வேண்டியதில்லை. என்னை இழுக்கும் சந்தர்ப்பங்கள் எவையாக இருக்கவில்லை. சகோதரி ஸ்டீவன்ஸ், நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என இப்பொழுதே உங்கள் சிலர் நினைக்கின்றனர். நீங்கள் நினைப்பது சரியாயிருக்கலாம் என நான் பதிலளிக்கிறேன். நான் உங்கள் சவால்களை முழுமையாக புரியவில்லை. ஆனால் என்னை முழங்காலில் நிற்க வைத்த என்னுடைய தனிப்பட்ட பாடுகள் சோதனைகள் மூலம் புரிந்து கொள்கிற ஒருவரை நான் அறிந்திருக்கிறேன். துக்கம் நிறைந்த அவரை, எல்லாவற்றையும் அனுபவித்த அவரை, அனைத்தையும் புரிந்து கொள்கிற அவரை நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் மகள், தாய், பாட்டி, சகோதரி, அத்தை மற்றும் சிநேகிதியாக நான் குறிப்பிட்ட அனைத்து ஒழுக்க சோதனைகளையும் அறிந்திருக்கிறேன்.
Grandmother, sister, aunt, and friend.
தேவனின் உடன்படிக்கையை காத்துக்கொள்ளும் மகள்களாக நமது வாய்ப்பு நமக்கு சவால்களிலிருந்து கற்பது மட்டுமல்ல, நாம் உடன்படிக்கை செய்து கொண்டபடி அவர்களது போராட்டங்களில் தேவ குடும்பத்தின் அங்கத்தினர்களாக ஆதரிக்கும் போது இரக்கமும் மனதுருக்கமும் கொள்ள இணைவதாகும். நாம் அப்படி செய்யும் போது அந்த வழியின் கஷ்டங்களை இரட்சகர் அறிவார் எனவும், என்ன துயரங்களும் ஏமாற்றங்களும் வந்தாலும் நம்மை அதனுடனே வழி நடத்தி செல்வார் எனவும் புரிந்து நம்புகிறோம். அவரே உண்மையான தயாளத்துவம், நாம் அவரை பின்பற்றும் போது நம் மூலமாக அவரது அன்பு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. தேவனின் குமார்த்திகளாகவும் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாகவும் பின்பு நாம் தேவன் நமது இருதயங்களில் ஊன்றியுள்ள இரக்கங்களின்படி செயல்படலாம். அவர்கள் நமக்கு ஆதரவு அளிப்பது போல நாம் தேவ குடும்பத்தின் பிற அங்கத்தினர்களுக்கு ஆதரவு அளிக்கிறோம். நமது செல்வாக்கின் எல்லை என நமது குடும்ப அங்கத்தினர்களுக்கு மட்டும் வரையறுக்கப்படவில்லை. சில சமயங்களில் அது நமக்கு நமது தொகுதி அல்ல கிளை அங்கத்தினர்கள், நண்பர்கள், அக்கம் பக்கத்தார் நமது உதவியும் இரக்கமும் தேவைப்படுகிற மற்றும் தேற்றவும் உயர்த்தவும் ஆசீர்வதிக்கவும் அவர்களிடம் செல்ல நமது இருதும் தேவைப்படுகிற அறிமுகமுள்ளவர்கள் கூட இருக்கலாம். அண்மையில் சின்லி அரிசோனாவில் அவரது வீட்டில் சகோதரி யாசியை சந்திக்கும் சந்தர்ப்பம் பெற்றேன். அவர் வீட்டினுள் என்னை வரவேற்ற போது நான் கவனித்த முதல் காரியம் அவர் சுவர்களிலும் மேஜை மீதும் அந்த சட்டமிட்ட மற்றும் குடும்ப புகைப்படங்கள் தான். ஆகவே நான் கேட்டேன், உங்களுக்கு எத்தனை பேர குழந்தைகள் இருக்கிறார்கள்? எனது கேள்வியால் ஆச்சரியப்பட்டு அவர் தோலை குலுக்கினார். அவரது பதிலால் குழப்பமடைந்து அவர் சகோதரி எல்லோராவை பார்த்தேன். அவர் பதிலளித்தார், அவருக்கு எத்தனை பேர பிள்ளைகள் உள்ளன அவருக்கு தெரியாது. எல்லா பிள்ளைகளும் அவரை பாட்டி என்று அழைக்கிறார். அவர் அனைவருக்கும் பாட்டி. சகோதரி யாஸ்ரீ தன் குடும்பத்தோடு அன்பையும் செல்வாக்கையும் நிறுத்திக் கொள்ளவில்லை. நன்மை செய்து ஆசீர்வதித்து போஷித்து தேவனின் குடும்பத்தை காத்து தன் செல்வாக்கின் தளத்தை விரிவாக்குவது என்றால் என்ன என அவர் அறிந்திருக்கிறார். ஒரு பிள்ளையின் விசுவாசத்தை ஒரு பெண் பலப்படுத்தும் போது இப்போதைக்கும் எதிர்காலத்துக்கும் குடும்பத்தை பலப்படுத்துவதில் அவர் பலப்படுத்துகிறார் என புரிந்து கொள்கிறேன். பாடலின் மூன்றாம் வரி நமது அனைத்தியத்தின் நோக்கத்தை மேலும் விளக்கிறது. அவர் விரும்பும்படி நம்மை ஆக்க நமக்கு உதவ தேவன் நமது குடும்பங்களை கொடுத்தார். இரட்சகர் போதித்தார், ஒன்றாயிரங்கள், நீங்கள் ஒன்றாயிராவிட்டால் நீங்கள் என்னுடையவர்கள் அல்ல. பரலோக பெற்றோரின் நேச ஆவிக்குமார்த்திகளாக நமக்கு தெய்வீக தன்மையும் நித்திய அடையாளமும் நோக்கம் இருக்கிறது. அவரது நித்திய குடும்பத்தின் பாகமாக அவருடன் முத்திரிக்கப்பட்டு அவரது சமூகத்துக்கு திரும்புவதற்கு தேவையான எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள விரும்புகிற நமது தனிப்பட்ட வாழ்வில் வேற்றுமையில் ஒன்றுபட்டு உடன்படிக்கைகளை காத்துக்கொள்ளும் குமார்த்திகளாக ஒன்றாயிருப்பதை தேவன் விரும்புகிறார். பரிசுத்த ஆலயங்களில் கிடைக்கப்பெறும் பரிசுத்த நியமங்களும் உடன்படிக்கைகளும் குடும்பங்கள் நித்தியமாய் இணைக்கப்பட தேவனின் சமூகத்துக்கு நாம் திரும்புவதை சாத்தியமாக்கிறது. ஞானஸ்தானத்திலும் பரிசுத்த ஆலயங்களிலும் நாம் பெறுகிற நியமங்களும் செய்கிற உடன்படிக்கைகளும் திரையில் இருபக்கத்திலும் உள்ள தேவனின் குடும்பத்தை இணைக்கின்றன. அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்ம ஒன்றாயிருக்கவும் என ஜெபித்த இரட்சகர் மூலம் நம்மை நமது பிதாவுடன் இணைக்கின்றன. அனித்தியத்தில் இரட்சகரின் போதனை படித்து பிரயோகிக்க நாம் நமது நேரத்தை பயன்படுத்தும் போது நாம் அதிகமாக அவரை போலாகிறோம். நாம் அனித்திய சவால்களை மேற்கொண்டு குணமாக்கப்பட்டு நமது பரலோக வீட்டுக்கு திரும்ப ஒரே வழி அவரே அந்த வழி என நாம் புரிந்து கொள்கிறோம். பாடலின் கடைசி வரி தொடங்கிய இடத்துக்கே திரும்ப வருகிறது. தேவனின் குடும்பத்துக்கு இப்படியாக அவர் தம் அன்பை பகிர்கிறார். தன் பிள்ளைகளுக்காக பிதாவின் திட்டம் அன்பின் திட்டம், தன் பிள்ளைகளை தன் குடும்பத்தை அவரோடு இணைக்கிற திட்டம். மூப்பல் ரசல் என் நெல்சன் போதித்தார், பரலோக பிதா தன் பிள்ளைகளுக்காக இரண்டு விருப்பங்கள் கொண்டிருக்கிறார். அழியாமையும் நித்திய ஜீவனம், அதாவது திரும்பவும் பரலோகத்தில் அவருடன் வாழ்வது, பிறருடன் சென்று அவருடைய திட்டத்தை பகிர்ந்து கொள்வதால் தனது குடும்பம் மீதும் பரலோக பிதாவுக்கு இருக்கும் அன்பை நாம் பகிர்ந்து கொள்வதால் மட்டுமே அந்த விருப்பங்கள் எட்டப்பட முடியும். 20 வருடங்களுக்கு முன்பு குடும்பத்தை பராமரிக்கவும் பலப்படுத்தவும் வடிவமைக்கப்பட்ட அந்த நடவடிக்கைகளை ஊக்குவிக்க எங்கும் உள்ள பொறுப்புமிக்க குடிமக்களையும் அரசு அலுவலர்களையும் அழைக்க குடும்பம் பற்றிய பிரகடனத்தை பிரதான தலைமையும் 12 அப்போஸ்தலர் குழுமமும் உலகம் முழுவதற்கும் கொடுத்தார்கள். குடும்பம் உலகத்துக்கு ஒரு பிரகடனம் வெளியிடப்பட்டு 20 ஆண்டுகளிலிருந்து குடும்பங்களின் மீது தாக்குதல்கள் அதிகரிக்கின்றன. குடும்பம் மற்றும் தேவ குடும்பத்தில் நமது அங்கத்தினரும் பற்றிய முக்கியத்துவம் குறைந்துள்ளது என நான் நம்புகிறேன். தேவகுமார்த்திகளாக நமது பரிசுத்த பொறுப்புகளில் நாம் வெற்றி பெற வேண்டுமெனில் தனது குடும்பத்துக்காக நமது பரலோக பிதாவின் திட்டத்தின் சத்தியங்கள் பற்றி கற்பிப்பதின் நித்திய முக்கியத்துவம் நமது தனிப்பட்ட பொறுப்பையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தலைவர் ஹாவர்ட் டபிள்யூ ஹண்டர் விளக்கினார். நம்மை சூழ்ந்திருந்த தீமையான அலைகளை கட்டுப்படுத்தவும் நமது இரட்சகரின் பணியை முன்னெடுத்து செல்லவும் சகோதரர்களுடன் நிற்க பெண்களை திரட்ட வேண்டிய பெரும் தேவை இருக்கிறது. ஆகவே நமது குடும்பங்களையும் சபையையும் நமது சமூகங்களையும் நன்மைக்கேதுவாக பலப்படுத்துவதில் உங்களுக்கு உங்களுடைய பலமான செல்வாக்குடன் ஊழியம் செய்ய அழைக்கிறோம். சகோதரர்களே, நம் சொந்தமானவர்கள். நாம் நேசிக்கப்படுகிறோம், நாம் தேவைப்படுகிறோம். நமது சபையிலும் தேவ ராஜ்யத்திலும் அவரது நித்திய குடும்பத்திலும் தெய்வீக நோக்கமும் வேலையும் இடமும் பங்கும் இருக்கிறது. உங்கள் பரலோக பிதா உங்களை நேசிக்கிறார் என்றும் நீங்கள் நேசிப்பவர்களும் அவரோடு இருக்க விரும்புகிறார் எனவும் உங்கள் இதயத்தின் ஆழத்தில் உணர்கிறீர்களா? இந்த சத்தியங்கள் பற்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன்.
The family is central to the Creator's plan for the eternal destiny of His children. Each is a beloved spirit son or daughter of heavenly parents, and as such, each has a divine nature and destiny.
I know that if we are still here on earth,
நாம் இங்கே பூமியில் முத்திரிக்கப்பட்டிருக்கிறதால் நமக்கு இங்கே ஒரு பந்தம் இருக்கிறது. நாம் நீதியாய் வாழ்ந்தால் அந்த பந்தம் பரலோகத்திலும் நமக்கு இருக்க போகிறது என நான் அறிவேன். இந்த குடும்பத்தில் என்னுடைய வழி அல்லது நெடும் பாதை என்று இல்லை. இது நம்
சுவிசேஷத்தை பற்றி அல்லது நாம் புரிந்து கொள்ளாத ஒன்றை பற்றி ஒரு சிறிய கேள்வியில் இருந்து வழக்கமாக கலந்துரையாடல் ஆரம்பமாகி அதை பற்றி நாம் அனைவரும் பேசுவோம். சுவிசேஷத்திற்காகவும் தனிப்பட்ட முன்னேற்றத்துக்காகவும் ஒரு நாள் ஒரு தாயாருக்கு என்னை அது எப்படி தயாராக்கிறது என்பது என்னுடைய சொந்த வீட்டை கொள்வதற்காகவும் நான் மிக நன்றியுள்ளாக இருக்கிறேன்.
எங்களுடைய மகன் சபைக்கு வருவதில் உறுதியாக இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். 5 வயது சிறுவனுடன் அவர்கள் குடும்ப இல்ல மாலையை நடத்தி கொண்டிருந்து அவன் கவனிக்க விருப்பம் இல்லாதிருந்தும் அவன் கவனித்ததை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அவர்களுக்கு சுவிசேஷத்தை அவர்கள் போதித்ததை அவர்கள் வாழ்ந்தார்கள். நீங்கள் போதிப்பதன்படி நீங்கள் வாழ்வதை உங்கள் பிள்ளைகள் பார்ப்பதில் அதை நீங்கள் வெறுமையாக செய்ய வேண்டுமென இல்லை.
என்னுடைய பெற்றோருடன் வளர எனக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் என்னுடைய பாட்டியின் உறவினரோடு வளர சந்தர்ப்பம் கிடைத்தது. சுவிசேஷத்தை பற்றி அறிந்து கொண்டேன். அவருக்கு நன்றி. நான் தனிப்பட்ட முனையிலும் ஆவியக்குரியத்திலும் உலக பிரகாமானத்திலும் முன்னேறினேன். அவருக்கு நன்றி.
என்னுடைய சகோதரியும் என்னுடைய தாயும் வேதங்களை வாசித்து திருவிருந்தில் பங்கேற்று மற்ற மக்களுக்கு உதவியா இருந்ததால் அவர்கள் எடுத்துக்காட்டுகளாய் இருந்தனர்.
ஒன்று
கூடி சிரித்து ஒன்றாக விளையாடி வேடிக்கை செய்து கொண்டிருப்பது பெரிய காரியம், ஆனால் வாழ்க்கை பரிபூர்ணமாய் இருப்பதில்லை. எப்போதுமே வேடிக்கையாய் இருப்பதும் இல்லை. சவால்கள் நிறைந்த நேரங்கள் எங்களுக்கு இருந்தன, ஆனால் கர்த்தருடன் ஒன்று சேர்ந்து அவைகளை எதிர்த்து கொள்ள முடிந்த போது அது உண்மையிலே எங்களை பலப்படுத்தி அதிக ஆறுதலை எங்களுக்கு கொடுத்து வந்தது.
எனக்கு திருமணமான போது ஆலயத்திற்கு போவது நடக்கும் என நான் எப்பொழுதுமே நினைத்துக் கொண்டிருப்பேன். நான் கடந்து வந்த சில காரியங்களால் நான் மட்டுமே போக வேண்டியதாயிற்று. அழகான 2 மகள்கள் எனக்கு இருக்கிறார்கள். அவர்கள் என் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள். இப்பொழுது அவர்கள் தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து ஆலயத்திற்கு போவதை அவர்கள் இலக்காக வைத்து அதிலிருந்து அவர்கள் ஒருபோதும் மாறக்கூடாது என நான் விரும்புகிறேன்.
திருமணமாகி 5 ஆண்டுகள் ஆனதில் பெற்றோருக்காவது எப்போதும் எங்களின் இலக்கியமாக இருந்தது. 5 ஆண்டுகளின் முயற்சியும் ஏமாற்றமும் வேறு எல்லா எதெல்லாமும்
ஒரு சமயத்தில் நாங்கள் சொன்னோம், யாரோ ஒருவரின் குழந்தையை நாங்கள் தத்தெடுத்தோ அல்லது பக்கத்து வீட்டு பிள்ளைகளோ அல்லது யாராயிருந்தாலும் நாங்கள் பெற்றோராக போகிறோம். இது எல்லாமே கர்த்தரின் ஏற்ற காலத்தில் நடக்கும்.
ஆரம்ப வகுப்பில் ஒரு ஆலோசகராக இருக்க ஆயரிடம் கேட்பர். எனக்கு பிள்ளைகள் இல்லாததால் பிள்ளைகளுடன் எனக்கு பொறுமையாக இருக்க முடியாததால் அந்த அழைப்பை நான் ஏற்க மறுத்தேன். பின்னர் ஒரு முறை ஆயத்துவத்தின் முதல் ஆலோசகரிடம் கேட்டார், ஒருவேளை அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உங்களிடம் கேட்டால் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள நான் முயற்சிப்பேன் என நான் சொன்னேன். அந்த நேரத்தில் தான் எப்படி தாழ்மையும் பொறுமையாக இருப்பதென்றும் பிள்ளைகளை எவ்வாறு நேசிப்பதும் என்றும் நான் கற்றுக்கொண்டேன். எனக்கென்று குடும்பம் எதுவும் இல்லை, ஆனால் சபை எனக்கு ஒரு பெரிய குடும்பமாய் இருந்தது.
My own family, but in the church is a big family for me.
நாம் அறையும் பரலோக பிதாவின் பிள்ளைகள். நமது குடும்பத்திற்கும் நாம் சேவை செய்யவும் நேசிக்கவும் பரலோக பிதா விரும்புகிறார். சில நேரங்களில் குடும்பம் எரிச்சல் ஊட்டதாக இருக்கலாம், ஆனால் இருந்தும் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும்.
நமது பூலோக பெற்றோரையும் சேர்த்து நம் அனைவருக்கும் சிருஷ்டகரமான ஒரு பரிபூர்ண பரலோக பிதா நமக்கு இருக்கிறார். அவர் ஒருவரால் மட்டுமே சரியான ஆத்மாக்களை சிருஷிக்க முடியும். நமது பூலோக வாழ்க்கையில் நாம் பரிபூரணம் அல்ல, ஆனால் நமக்குள்ளே பரிபூரணத்தின் விதை இருக்கிறது. வளரவும் புதுப்பிக்கப்படவும் நமக்கு பொருத்தமாயிருக்கிறதா பார்க்கிற பாதையில் நடக்கவும் நாம் இங்கே பூமியில் இருக்கிறோம்.
வெவ்வேறு வகையான தோற்றங்களில் சந்தோஷமான வீடுகள் வருகின்றன. ஒரு நீதியான வாழ்க்கைக்கு வீடே அடிப்படை. எந்த பிற அமைப்போ அதன் இடத்தை பிடிக்க முடியாது அல்லது அதன் அத்தியாவசியமான செயல்களை நிறைவேற்ற முடியாது. உண்மையான மதிப்புகளும் அடிப்படை குணங்களும் சமுதாயத்தின் குடும்பங்களை இணைக்கும் போது ஏமாற்றத்தை நம்பிக்கை மேற்கொண்டு சந்தேகத்தை விசுவாசம் வெற்றி கொள்ளும்.
Thank you for your teachings on the family, President Monson. The choir will now favor us with From
Homes of Saints, Glad Songs Arise and Repartlodan, இப்பொழுது நம்மை சேர்ந்து சேர்க்கொள்ள முயல்வார்கள். பின்னர் இளம் பெண்கள் பொதுத்தலைவரான சகோதரி பானி எஸ் ஆஸ்கர்சன் கேட்பதில் நாம் சந்தோஷப்படுவோம். சகோதரி ஆஸ்கர்சன் உரையை தொடர்ந்து லவ் அட் ஹோம் மற்றும் லெட்ஸ் ஆஃப் ஸ்பீக் கைண்ட் வேர்ட்ஸ் என்ற இணைப்பு பாடல்களை சேர்ந்து சேர்க்கொள்ள பாடுவார்கள்.
What a privilege and joy to be a part of this.
இந்த அற்புதமான சிறுமிகள் மற்றும் பெண்களின் கூட்டத்தின் அங்கமாக இருப்பது எவ்வளவு சிலாக்கியமும் ஆனந்தமாக இருக்கிறது. இன்று மாலையில் ஒற்றுமையிலும் அன்பிலும் ஒன்றாய் கூட நாம் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். 1850 இத்தாலியில் ஊழியம் செய்த முதல் ஊழியக்காரர்களுடன் இயேசு கிறிஸ்துவின் மனுஸ்தாபிதம் செய்யப்பட்ட சுவிசேஷத்தின் செய்தியை பெற்ற மேரி மாடலின் கார்டன் கதையை அன்னமேல் வாசித்தேன். அவர்கள் ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்ட போது அவள் 17 அல்லது 18 வயதான இளம் பெண். ஒரு ஞாயிற்றுக்கிழமை வடக்கு இத்தாலியின் ஆல்ப்ஸ் மலையின் மேல் அவர்களது வீட்டில் ஒரு ஆராதனை கூட்டம் நடத்தி கொண்டிருந்த போது உள்ளூர் குருமார் உள்ளிட்ட ஒரு கோபமடைந்த கூட்டத்தினர் ஊழியக்காரர்கள் வெளியே கொண்டு வரப்பட வீட்டை சுற்றி சத்தமிட்டு கொண்டும் கூவிக்கொண்டும் கூப்பிட்டனர். அவர்கள் சுவிசேஷம் கற்பிக்கப்பட்ட ஆர்வமாயிருந்தார்களே நான் நினைக்கவில்லை. அவர்கள் சரீர காயம் ஏற்படுத்த விரும்பினர். அக்கூட்டத்தை எதிர்கொள்ள வீட்டிலிருந்து வெளிவந்தது இளம் பெண் மேரி. அவர்கள் ஊழியக்காரர்களின் வெளியே கொண்டு வரப்பட தொடர்ந்து கூவிக்கொண்டு கேட்டுக்கொண்டும் இருந்தனர். மேரி தன் கையில் இருந்த வேதமாகத்தை உயர்த்தி அவர்களை போக சொன்னாள். மூப்பர்கள் அவளது பாதுகாப்பில் இருப்பதாகவும் அவர்களது தலையில் ஒரு மயிரை கூட காயப்படுத்த முடியாது எனவும் அவர்களிடம் சொன்னாள். அவளது வார்த்தைகள் கேளுங்கள். அனைவரும் வியந்து நின்றனர். தேவன் என்னோடு இருந்தார். அவர் அந்த வார்த்தைகளை என் வாயில் போட்டார். அல்லது என்னால் அவற்றை பேசியிருக்க முடியாது. உடனே எல்லாம் அமைதியாயிற்று. அந்த பலமிக்க கோபமான மனிதர்களும் கூட்டம் ஒரு பலவீனமான நடுங்குகிற ஆனாலும் பயமற்ற சிறுமி முன்பு உதவியின்றி நின்றனர். அக்குருமார் கூட்டத்தை வெளியேறி சொன்னார்கள். அவர்கள் வெட்கத்துடனும் பயத்துடனும் மனம் நொந்து வெளியேறினார்கள். அச்சிறுமத்தை சமாதானத்தோடு தங்கள் கூட்டத்தை முடித்தனர். உங்களில் அநேகருடைய வயதுடைய அந்த தைரியமான இளம்பெண் ஒரு கூட்டத்தை எதிர்த்து நின்று தைரியத்துடனும் ஈடுபாட்டுடனும் தான் புதிய கண்ட நம்பிக்கையை பாதுகாக்க நின்றதை எண்ணி பார்க்க முடிகிறதா? சகோதரிகளே, நம்மில் சில எப்போதாவது ஒரு கோபமுடைய கூட்டத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஆனால் நமது மிக பிரியமான அடிப்படை கோட்பாடுகளுக்கு எதிரில் உலகில் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. நான் குறிப்பாக குடும்பம் பற்றிய கோட்பாடு பற்றி பேசுகிறேன். குடும்பம் பற்றிய பரிசுத்தமும் குடும்பத்தின் முக்கிய நோக்கமும் கேள்வி கேட்கப்பட்டு கிண்டல் செய்யப்பட்டு எல்லா பக்கங்களிலும் இருந்து தாக்கப்படுகிறது. இந்த வருடத்திற்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பு தலைவர் கார்டன் பி இங்க்லி குடும்பம் உலகத்துக்கு ஒரு பிரகடனம் முதலில் வாசித்த போது நாம் எந்த அந்த வெளிப்படுத்தப்பட்ட மதிப்புமிக்க தெளிவாக்குக்காகவும் எளிமைக்காகவும் சத்தியத்துக்காகவும் நன்றியுடலாக இருக்கிறோம். ஊடகங்கள், இணையதளமும், அறிவாளிகள், தொலைக்காட்சி, திரைப்படங்கள் மற்றும் சட்டம் இயற்றுபவர்களிலிருந்து உலகப்பிரகமான கோட்பாடுகளின் ஒவ்வொரு புதிய காற்றையும் நாம் தீர்மானிக்க இயலக்கூடிய புதிய அம்சமாக இன்றைய உலகில் இந்த அடிப்படை பிரகடனங்கள் நமக்கு கண்டிப்பாக எவ்வளவு வேலை தேவைப்படும் என அப்போது நாம் சிறிதுல உணர்ந்தோம். குடும்பம் பற்றிய பிரகடனம் உலகத்தின் சிந்தனைகள் இதானிக்க ஒரு அளவீடாக ஆகியிருக்கிறது. இந்த வாசகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கொள்கைகள் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தேவனின் தீர்க்கதரிசியால் அவைகள் கொடுக்கப்பட்டது போல இன்றும் சத்தியமாக இருக்கின்றன என நான் சாட்சி எழுகிறேன். பார்க்கக்கூடிய ஒன்றை நான் கட்டி காட்டிடுமா? அபூர்வமாக யாருக்காவது வாழ்க்கை திட்டமிட்டபடி சரியாக செல்கிறது. பிரகடனம் விவரிப்பதை எல்லா பெண்களும் அனுபவிக்கவில்லை என நான் நன்கு அறிவேன். கர்த்தரின் மாதிரியை புரிந்து கொண்டு கற்பிப்பதும் நம்மால் இயன்றவற்றை அந்த மாதிரியை செய்ய முயற்சி செய்வதும் முக்கியம்தான். அந்த திட்டத்தில் நாம் ஆற்ற வேண்டிய பங்கு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. கர்த்தருடைய கண்களில் நாம் ஒவ்வொருவரும் சமமாக மதிக்கப்படுகிறோம். ஒரு அன்பான பரலோக பிதா நமது நீதியான வாஞ்சனைகளை அறிகிறார் எனவும் தங்கள் உடன்படிக்கைகளை விசுவாசமாக காத்து கொள்பவரிடமிருந்து ஒன்றும் மறைக்கப்படாது என்று தன் வாக்கு தத்தங்களை மதிப்பார் எனவும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் பரலோக பிதா ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆனால் அவரிடம் தன் சொந்த அட்டவணையே இருக்கிறது. கர்த்தரின் நேரத்தில் விசுவாசம் வைப்பது இந்த வாழ்க்கையில் கடினமான சவால்களில் ஒன்று. நமது வாழ்க்கை எந்த வழியில் போனாலும் ராஜ்யத்தை கட்டுகிற உடன்படிக்கையை காக்கிற தாயமுள்ள நீதியான பெண்களுக்காக இருக்க நமக்கு உதவக்கூடிய இணையான திட்டத்தை வைத்திருப்பது ஒரு நல்ல கருத்தாகும். சரியானதை குறிவைக்க ஆனால் அவசரத்துக்கு திட்டமிடவும் நாம் நமது மகள்களுக்கு கற்பிக்க வேண்டும். குடும்ப பிரகடனத்தின் இந்த 20வது ஆண்டு நிறைவு ஆண்டின் போது சபையின் பெண்களாக நம் அனைவருக்கும் குடும்பம் உலகத்துக்கு ஒரு பிரகடனத்தின் பாதுகாப்பாக இருக்க ஒரு சவால் விட நாம் விரும்புகிறேன். ஊழியக்காரர்களாகவும் நாம் புதிதாக கண்டுபிடித்த நம்பிக்கைகளும் மேரி மாடலின் கார்டனின் தைரியமாக பாதுகாத்தது போல உலகம் இக்கொள்கைகள் கலாவதியான கட்டுப்படுத்துவதன மற்றும் இன்னும் பொருத்தமானது இல்லை என நமது காதுகளில் கத்தும் போதும் கூட திருமணம் குடும்பங்கள் ஆண்கள் மற்றும் பெண்களின் தெய்வீக பங்கு பரிசுத்த இடங்களை வீடுகளில் முக்கியத்துவமாக ஆகியவற்றை விவரிக்க கர்த்தரின் வெளிப்படுத்தப்பட்ட கோட்பாடுகளை நாம் தைரியமாக பாதுகாக்க வேண்டும். அவர்களது திருமண நிலை அவளது பிள்ளைகளின் எண்ணிக்கை ஒரு பொருட்டின்றி ஒவ்வொருவரும் குடும்ப பிரகடனத்தில் விவரிக்கப்பட்டுள்ள கர்த்தரின் திட்டத்தை பாதுகாக்கலாக இருக்கலாம். இது கர்த்தரின் திட்டம். இது நமது திட்டமாக இருக்க வேண்டும். பிரகடனத்தில் போதிக்கப்பட்டுள்ள விசேஷத்தின் உறுதியான பாதுகாவலர்கள் தேவை என நான் நினைக்கிற மூன்று கொள்கைகள் இருக்கின்றன. முதலாவதாக ஆண் மற்றும் பெண்ணுக்கிடையிலான திருமணம். நாம் வேதங்களில் போதிக்கப்படுகிறோம் ஆகிலும் கர்த்தருள் ஸ்திரீயும் இல்லாமல் புருஷனும் இல்லை, புருஷன் இல்லாமல் ஸ்திரீயும் இல்லை. யாவரும் ஆசாரத்திய ஆசீர்வாதங்களின் முழுமையும் அடைய கர்த்தருடைய ஆலயத்தில் முத்தரிக்கப்பட்ட கணவனும் மனைவியும் நீதியுடன் ஒன்றாக உழைத்து தங்கள் உடன்படிக்கைகளும் விசுவாசம் இருக்க வேண்டும். இது தன் பிள்ளைகளுக்காக கர்த்தரின் திட்டம். கர்த்தர் பிரகடனம் செய்ததை எந்த அளவிலாத பெரும் விதவதும் அல்லது விமர்சனமும் மாற்றாது. நாம் மாதிரியான நீதியான திருமணங்களையும் அது மெதுவாக வருவதாலும் அந்த ஆசீர்வாதத்தை தேட வேண்டும் என்று வேற கருத்துடையவர் மீது அன்பும் இறக்கவும் தொடர்ந்து காண்பிப்பது கர்த்தர் நியமித்தபடி நாம் திருமணத்தை பாதுகாக்கலாம் இருப்போமாக. நமது பாதுகாக்கவும் குரல்களுக்காக நாம் அழைக்கப்படுகிற அடுத்த கொள்கையை தாய்மார் மற்றும் தகப்பனாரின் தெய்வீக பங்குகளை உயர்வாக்குவதும் இந்த வாழ்க்கையை உயர்வாக இலக்கு வைக்க நாம் ஆர்வமாய் நமது பிள்ளைகளுக்கு போதிக்கிறோம். சாதிக்க அவர்களுக்கு தகுதி இருக்கிறது எனவும் அவர்கள் கற்பனை செய்யக்கூடிய எதுவாகவும் ஆகலாம் எனவும் நமது பெண் பிள்ளைகளை அறிய வேண்டும் என நாம் விசேஷமாக விரும்புகிறோம். அவர்கள் கற்பதையும் கல்வி அறிவை பெற்று பெறுவதையும் தாழ்ந்து பெற்றுவதையும் அடுத்து மேரி கியூரி அல்லது எலிசர் ஆல் ஸ்னோபாக கூட ஆக பெறுவார்கள் எனவும் நாம் நம்புகிறோம். தாய் மற்றும் தகப்பனை விட இந்த வாழ்க்கையில் பெரிய கனம் உயர்வான பட்டங்கள் மற்றும் மிக முக்கியமான பாத்திரங்கள் இல்லை என நாம் நம் மகள்களுக்கும் கற்பிக்கிறோம். இவ்வாழ்க்கையில் மிகச் சிறந்தவற்றை அடைய நாம் நமது பிள்ளைகளை ஊக்குவிக்கும் போது நாம் பரலோக பிதாவின் திட்டத்தில் தாய்மாரும் தகப்பனாரும் அளிக்கிற பங்கை மதித்து உயர்த்தவும் கற்பிக்க வேண்டும் என நினைக்கிறோம். ஒரு தாயின் பங்கை பாதுகாக்க நிற்க ஒரே மகள் அபி ஒரு விசேஷ சந்தர்ப்பம் பெற்றாள். ஒரு நாள் அவளது பிள்ளைகளை பள்ளியிலிருந்து பள்ளிகளில் அவர்கள் தொழில் நாள் நிகழ்ச்சி நடத்த இருப்பதாக ஒரு தாக்கீது பெற்றாள். தங்கள் வேலையை பற்றி பிள்ளைகளுக்கு கற்பிக்க பள்ளிக்கு வர அவர்களால் விரும்பினால் பெற்றோர் விண்ணப்பம் அனுப்புமாறு அழைக்கப்பட்டனர். அவள் பள்ளியிலிருந்து பதில் பெறவில்லை. தொழில் நாள் நெருங்கி வந்த போது அவள் கடைசியாக அவர்கள் தனது விண்ணப்பத்தை தொலைத்திருக்கலாம் என எண்ணி பள்ளி தொலைபேசியில் அழைத்தார்கள். அமைப்பவர்கள் குழம்பி கடைசியில் தொழில் நாளில் கடைசியில் தங்கள் வகுப்பில் அபி பேச ஒப்புக்கொண்டே இரண்டு ஆசீர்வாதங்களை கண்டுபிடித்தனர். தனது வேடிக்கையான நிகழ்ச்சியில் அபி அவர்களுக்கு கற்பித்த அநேக காரியங்களில் ஒரு தாயாக மருத்துவம் மனோத்துவம் மதம் கற்பிதல் இசை இலக்கியம் கலை நிதி அலங்காரம் சிகை அலங்காரம் விளையாட்டு சமையல் கலை மற்றும் அதிகமானவற்றில் அம்மா திறமைசாலியாக இருக்க வேண்டும் என்றால் பிள்ளைகள் கவரப்பட்டனர். அவர்கள் அன்றாடம் பெரும் அநேக அன்பான சேவைகளுக்காக நன்றி தெரிவித்து அவர்களது அம்மாக்களுக்கு ஒரு குறிப்பு எழுதி ஒவ்வொரு பிள்ளைகளையும் தங்கள் தாய்களை நினைக்குமாறு செய்து அவள் முடித்தாள். பிள்ளைகள் தங்கள் தாய்களை முற்றிலும் புதிய விதமாக பார்த்து தாயாகவோ தகப்பனாகவோ இருப்பது அதிக தகுதி வாய்ந்தது என உணர்ந்ததை அபி உணர்ந்தாள். பகிர்ந்து கொள்ள இவ்வாண்டு விண்ணப்பித்தால் ஆறு வகுப்புகளுக்கு நடத்த அழைக்கப்பட்டாள். தனது அனுபவம் பற்றி அபி இப்படி சொன்னாள். பெற்றோராய் இருப்பது ஒரு இரண்டாந்தர வேலை அல்லது சில சமயங்களில் ஒரு தேவையான அசௌகரியம் என ஒரு பிள்ளையை நினைப்பது அந்த உலகில் எளிதாக இருக்கலாம் என உணர்கிறேன். தங்கள் பெற்றோரும் அவர்கள்தான் மிக முக்கிய முன்னுரிமையை என ஒவ்வொரு குழந்தையும் உணர வேண்டும் என நான் நம்புகிறேன். மேலும் நான் பெற்றோராக இருப்பது எவ்வளவு முக்கியம் என சொல்லுவது அவர்களுக்கு அவர்களது பெற்றோர் செய்வதாகவும் ஏன் செய்கிறார்கள் என்பதை உணர அவர்களுக்கு உதவும். நமது அன்புக்குரிய தீர்க்கதரிசி தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் பெண்களையும் தாய்மையையும் விசேஷமாக தன் சொந்த தாயை மதத்தில் அற்புதமான உதாரணம். நமது உலக பிரகார தாய்களை குறித்து அவர் சொன்னார், நாம் ஒவ்வொருவரும் இதை பொக்கிஷப்படுத்துவோமாக. ஒருவன் தாயை மறந்துவிட்டு தேவனை நினைக்க முடியாது, தாயை நினைத்து கொண்டு தேவனை மறக்க முடியாது. ஏனெனில் இந்த இரண்டும் பரிசுத்தமானவர்களே. தேவனும் நமது உலக பிரகச தாயும் சிருஷ்டிப்பிலும் அன்பிலும் தியாகத்திலும் சேவையிலும் பங்காளிகள் ஒருவர் போல் இருப்பார்கள். நாம் பாதுகாத்து நிற்க வேண்டியதை கடைசி கொள்கையை வீட்டில் பரிசுத்தோம். சில சமயங்கள் அவமானமாக பேசப்பட்டு அது மிகைப்படுத்துகிற ஒரு வார்த்தையை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது வீட்டு வேலை செய்பவர் என்ற வார்த்தையை ஆண்கள், பெண்கள், இளைஞர், பிள்ளைகள், தனியாக இருப்பவர்கள் மற்றும் திருமணமாகாத நாம் அனைவரையும் வீட்டு வேலைக்காரர்களாக இருக்கலாம். நாம் நமது வீடுகளை அடைக்கலம், பரிசுத்த மற்றும் பாதுகாத்தின் இடங்களாக ஆக்க வேண்டும். கர்த்தரின் ஆவி ஏராளமாக உணரப்படுத்துகிற இடங்களாகவும் வேதங்களும் சுவிசேஷம் படிக்கப்பட்டு போதிக்கப்பட்டு கடைபிடிக்கிற இடங்களாகவும் நமது வீடுகள் இருக்க வேண்டும். எல்லா ஜனங்களும் தங்களை நீதியான வீடுகளையும் ஆக்குவர்களாக பார்த்தார்கள். அது எவ்வளவு மாற்றத்தை இந்த உலகத்தில் ஏற்படுத்தும். பரிசுத்தத்தில் ஆலயத்தில் அடுத்து இடமாக வீட்டை நாம் பாதுகாப்போமாக. சகோதரிகளே, இந்த பிற்காலத்தில் ஒரு பெண்களாக இருப்பதற்கு நான் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறேன். இந்த உலகத்தில் எந்த பெண் சந்ததியும் பெறாத சந்தர்ப்பங்களும் சாத்தியங்களும் நமக்கு உண்டு. நாம் தைரியமாக நின்று திருமணத்தையும் பெற்றோர் வரத்தையும் வீட்டையும் பாதுகாப்பவர்களாக தேவனின் வீட்டை கட்ட உதவி செய்வோமாக. அவரது திட்டத்தை பாதுகாத்து அவர் சத்தியங்களை வருகிற தலைமுறைக்கு கற்பிக்க தைரியமான, உறுதியான, அசைக்க முடியாத போர் வீரர்களாக நாம் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். பரலோக பிதா ஜீவிக்கிறார், நாம் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார் என நான் சாட்சி அளிக்கிறேன். அவரது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமது இரட்சகராகவும் மீட்பவருமானவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த சாட்சியை உங்களுக்கு செலுத்துகிறேன். ஆமென்.
Sisters, we express our
துவக்கமான மாலையை நீங்கள் பகிர்ந்து கொண்டதற்கு உங்கள் ஒருவர் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய உண்மையான பாராட்டுதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சேர்ந்த செய்குழுவினருக்கும் பிற அனைவருக்கும் அவர்களுடைய பங்கேற்பிற்காக நாங்கள் நன்றி தெரிவித்து எந்த வகையிலும் இந்த கூட்டத்திற்கு ஆயத்தத்தில் உதவியவர்களை ஏற்றுக்கொள்கிறோம். நமது முடிவுரை பேச்சாளராக பிரதான தலைமையில் முதல் ஆலோசகர தலைவர் ஹென்றி பி ஐரிங் இருப்பதற்காக நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். தலைவர் ஐரிங்கின் உரையைத் தொடர்ந்து அவர் சேவியர்ஸ் லவ் என்ற பாடலை பாடுவதில் இந்த கூட்டத்தை சேர்ந்த குழுவினர் இறுதி செய்வார்கள். பின்னர் ஆரம்ப வகுப்பின் ஒரு அங்கத்தினராக சகோதரி ரெய்னா எல் ஆல்பர்டோ இறுதி ஜெபம் ஏற்படுத்தப்படும். தலைவர் ஐரிங் அவர்களை இப்பொழுது உங்களிடமிருந்து நாங்கள் போதகத்தை கற்றுக்கொள்வதில் கல்வி கூறுகிறோம்.
என்னுடைய அன்பான சகோதரிகளை, பிற்கால பரிசுத்துவான்களின் இயேசு கிறிஸ்து சபை அங்கத்தினர்களாய் இருப்பதிலுள்ள ஆசீர்வாதத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எனக்கு அது மகிழ்ச்சிகரமானது. இசையில் ஜபங்களில் மற்றும் உணர்த்தலான பரிசுத்த பிரசங்கங்களில் அவரை நாம் நினைவு கூர்ந்தோம். நாம் மிக அதிகமாக பாராட்டுகிற இரட்சகரின் தன்மைகளில் ஒன்று அவருடைய அளவில்லாத இரக்கம். அவர் உங்களை அறிகிறார், உங்களை நேசிக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள். இப்போது உங்களுக்கு அருகில் இருப்பவர்களிடத்தில் அவருடைய அன்பை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள். அவர்கள் உங்களுடைய சகோதரிகள். நமது பரலோக பிதாவின் ஆவியின் குமாரத்திகள் அவர்கள் மீது அவர் அக்கறையாய் இருக்கிறார். அவர்கள் உணர்கிற எந்த துக்கங்களையும் அவர் புரிந்திருந்து அவருடைய பிதாவின் பிள்ளைகள் அனைவரிடத்திலும் இரக்கமாக இருக்கிறார். நிவாரணத்திற்காக தங்களுடைய துக்கத்தின் தனிமையின் மற்றும் பயத்தின் பாரங்களை சுமப்பதில் உதவிக்காக அநேகர் பரலோக பிதாவினிடத்தில் ஜபித்து கொண்டிருக்கிறார்கள். பரலோக பிதா எந்த அந்த ஜபங்களை கேட்டு அவர்களின் தேவைகளை பூர்த்தி கொள்கிறார். அவரும் அவருடைய நேசிக்குமாரனும் உயர்ந்து எழுந்தவரான இயேசு கிறிஸ்துவும் உதவியை வாக்களிக்கிறார். கர்த்தர் அவருடைய இனிய வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் ஆந்தமும் மனதாழ்மையையும் இருக்கின்றேன் என நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுகளுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். அவருடைய உண்மையுள்ள ஊழியக்காரர்கள் வாழ்க்கையில் சுமக்க வேண்டிய பாரங்கள் அவருடைய பாவநிவர்த்தியால் இலகுவாக்கப்பட்டன. பாவத்தின் பாரம் எடுத்துக்கொள்ளப்படப்பட்டாலாம். ஆனால் நல்ல மக்களுக்கான அனித்திய வாழ்க்கையின் சோதனைகள் இன்னமும் பாரமுள்ள சுமைகளாயிருக்கலாம். தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் துன்பங்களில் நீங்கள் இதை பார்த்திருக்கிறீர்கள். ஒரு பரிபூர்ண மனிதனாயிருந்து அவருடைய மிகுதியான ஆஸ்தியும் குடும்பமும் அழிக்கப்படும். அவனுடைய சிறரும் சிதைக்கப்பட்டு நண்பர்களான அவன் நினைத்தவர்கள் அவனுக்கு எதிரான யோபின் வாழ்க்கையின் நீங்கள் இதை பார்த்தீர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்து சபையின் ஒரு உடன்படிக்கை அங்கத்தினர். அவருடைய சபைக்குள் நீங்கள் வந்தபோது உங்கள் இருதயத்தில் ஒரு பெரிய மாற்றம் வர ஆரம்பித்தது. நீங்கள் ஒரு உடன்படிக்கையை செய்து உங்கள் மற்றொரு நபர்க்க செய்ய ஆரம்பித்த ஒரு வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் ஞானஸ்தானம் பெற்று திட்டப்பட்ட பட்டும்போது நீங்கள் எந்த வயதாயிருந்தாலும் அது உண்மை. நீங்கள் வாழும்பொழுது நீங்கள் எங்கு வாழ்ந்தாலும் அது உண்மை. இதே மார்ம தண்ணீர்கள் அவைகள் அப்படி அழைக்கப்பட்டன. நீங்கள் இப்பொழுது தேவனுடைய மந்தையினுள் வந்து அவருடைய ஜனம் என்று அழைக்கப்படுகிறீர்கள். உத்தகத்தின் கஷ்டத்தின் சுமையை சுமந்து கொண்டு முன்னேறி செல்ல போராடி கொண்டிருக்கும் ஒருவருக்கொருவர் உதவ வேண்டுமென அதனால்தான் உங்களுக்கு ஒரு உணர்த்துகிறது. அவர்களுடைய பாரங்கள் லகுவாக்கப்பட்டு அதனால் ஆறுதலடைய அவர்களுக்கு உதவும்படியாக நீங்கள் வாக்களித்தீர்கள். சுமைகளை லகுவாக்கவும் தூக்கவும் அவர் உதவுகிற வழியை பற்றி அவர் சிலுவையில் அறையப்பட்ட போது இரட்சகர் விவரித்தார். ஆகவே அவருடைய சிஷியர்களாக நமக்கு அவர் கொடுக்கிற வாக்கு தத்தத்தை அவர்களுக்கு அவர் கொடுத்தார். நான் பிதாவாய் வேண்டிக் கொள்ளுவேன், எப்பொழுதும் என்னென்றாக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தோற்றவாளனை அவர் உங்களுக்கு தருவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பொற்று கொள்ளப்பட்ட மாட்டது. பின்னர் அவர் வகு தந்தார், என் நாமத்திலே பிதா அணை அனுப்பிக்கு போகிற பரிசுத்த ஆவியாகிய தோற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைவுபடுத்துவார். என்னுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய பாரங்கள் லகுவாக்கப்பட்ட ஜபத்தில் வேண்டிக்கொள்கிறவர்களின் வாழ்க்கையிலும் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறியதை கடந்த சில வாரங்களில் நான் பார்த்திருக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் பாரங்கள் லகுவாக்கப்பட்ட அற்புதம் கர்த்தர் வாக்களித்த வழியில் வந்தது. அவரும் பரலோக பிதாவும் பரிசுத்த ஆவியை தேற்றவாளராக அனுப்பினார்கள். பரங்களை கர்த்தர் லகுவாகியத்தை அதை அவர் எவ்வாறு செய்தார் என்பதையும் நான் கவனித்தேன். தூக்கப்படுபவர்களோடு துக்கப்படவும் ஆறுதல் தேவைப்படுபவர்களுக்கு ஆறுதல் அளிக்கவும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பொழுதும் இருக்க போகிறதை போல கர்த்தரின் உடன்படிக்கையின் ஊழியக்காரர்களாக நான் அங்கிருந்தேன். ஆராதனைக்கு முன்பு அந்த சிறுவனின் பெற்றோரை சந்திக்க நான் அழைத்தேன். அவர்களை ஆறுதலப்படுத்த எவ்வாறு நான் கர்த்தருக்கு உதவி முடியும் என அறிந்து கொள்ள நான் ஜெபித்தேன். எங்களுடைய முன்னறையில் என்னோடு அவர்கள் அமர்ந்தார்கள். அந்த குளிரான இருளில் அவரை வெப்ப நெருப்பை மூட்டினேன். நான் அவர்களை நேசிக்கிறேன் என்று கர்த்தரின் அவர்களை நேசிக்கிறதை உணர்வதையும் அவர்களுக்கு கூற நான் வழிகாட்டுப்படுவதாக நான் உணர்ந்தேன். ஒரு சில ஆறுதல் வார்த்தைகளுக்கு பின்பு அவர்களுடைய உணர்வுகளை பற்றி அவர்கள் கூறும்படி நான் உணர்த்தப்பட்டேன். நாங்கள் சேர்ந்து அமர்ந்து மணி நேரத்தில் என்னை விட அவர்கள் அதிகமாக பேசினார்கள். பரிசுத்த ஆவி அவர்களை தொட்டது. அவர்களுடைய குரலில் நான் உணர்ந்தேன். அவர்கள் கண்களில் நான் பார்த்தேன். என்ன நடந்த என்று அவர்கள் எப்படி உணர்ந்தார்கள் என்று எளிமையான சாட்சியின் வார்த்தைகளில் அவர்கள் பேசினார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசாரியத்துவ ஆசீர்வாதத்தை நான் கொடுத்த போது பொழுது அங்கிருந்த பரிசுத்த ஆவியின் செல்வாக்குகிறதாக நான் நன்றி செலுத்தினேன். எங்கள் எல்லோருக்கும் அறுதலையும் அதிகரிக்கப்பட்ட பலத்தையும் தோற்றவாளர் கொண்டு வந்தார். நாம் நேசிக்கிற சேவை செய்கிற அநேகரை போல நிவாரணத்திற்காக மக்கள் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையினைய நான் அறிந்திருக்கிற வரலாறு இங்கே. நீங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது உங்கள் தோள்களிலே சுமக்கப்படுகிற சுமைகளை நீங்கள் உணராமல் இருக்க அவைகளை லாகுவாக்குவேன். நீங்கள் இந்நாள் முதற்கொண்டு நீங்கள் எனக்கு சாட்சி அளிக்கும் பொருட்டு தன் ஜனத்தை அவர்களுடைய உபாதிரவங்களிலே சந்திக்கிற கர்த்தராகிய தேவன் நானே என்று அதினமித்தம் நிச்சயமாய் அறிந்திருக்கொள்வீர்கள் என்று இவைகளை செய்வேன்.
Visit my people in their afflictions. And now it came to pass that the burdens which were laid upon Alma and his brethren
மீண்டும் மீண்டும் அந்த அற்புதத்தை நான் கண்டிருக்கிறேன். அவர்களை பலப்படுத்துவதில் கர்த்தருக்கு உதவுவதில் மற்றவர்களின் பாரங்களை நான் நன்றாக லாகுவாக்கிக்கிறோம். அதனால்தான் மற்றவர்கள் ஆறுதல் படுத்த எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அவருடைய சாட்சியாயிருப்பதென சாட்சி கட்டளையை நமது கடமையோடு கர்த்தர் சொல்கிறார். என்னுடைய வீட்டறையில் அந்த மாலை நேரத்தில் இரட்சகரை குறித்து அந்த சிறுவனின் தகப்பனும் தாயும் சாட்சி பகிர்ந்தார்கள். பரிசுத்த ஆவியினாக வந்தார். நாங்கள் ஆறுதல் அடைந்தோம். பெற்றோர் பலப்படுத்தப்பட்டார்கள். துக்கத்தின் பாரம் மறைந்து போகவில்லை. ஆனால் அவைகள் தாக்கத்தை தாங்கிக் கொள்ள சாத்தியமாக்கியது. கர்த்தரின் அந்த சாட்சியும் அவருடைய பாவநிவர்த்தியும் யோபின் பாரத்தை சுமக்க அவனை பலப்படுத்தியது. என் மீட்போய் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அவன் அந்த சாட்சியை நிலைத்திருக்க அவனுக்கு பலம் கொடுத்தது. அவர்களுடைய சோதனைகளோடு உண்மையுள்ளவர்களாக கடந்து போன பின்பு உண்மையாளவர்களை ஆறுதல் படுத்துகிற சந்தோஷத்தை காண துக்கத்தின் வழியையே அவனை சுற்றியுள்ள மக்களிடமிருந்து வருகிற குறைவான ஆறுதலையும் அவன் கடப்பான். கர்த்தர் யோபின் முன்னிலைமையில் பார்க்கலில் அவர் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். தேசத்தில் எங்கும் யோபின் குமார்த்திகள் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். சேர்க்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தையுடனான சோதனையின் வாழ்க்கையினுடனே யோபு கண்ட பெற்றுக்கொண்டு காத்து கொண்டு ஆவியின் சாட்சியே அது. பிதா நமக்கு கொடுத்த சந்தோஷத்தின் மகத்தான திட்டத்தின் பகுதியே அது. அவரிடத்தில் வீட்டிற்கு போக அது அவ்வளவு கடினமாயிருந்தாலும் நம்மை ஆறுதல் படுத்துகிற நம்பிக்கையை நமக்காக அவருடைய பாவநிவர்த்தியின் பலியால் கொடுக்க அவர் தனது குமாரனை அனுமதித்தார். அந்த சிறுவனின் அடக்க ஆராதனை நடக்கவிருந்த ஜப ஆலயத்தின் வெளியே நான் வந்திருந்த போது இந்த ஆறுதலின் அர்த்த அற்புதத்தை நான் கண்டேன். ஒரு பெண் புன் முன்முரலோடு தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு என்னை நோக்கி வருவதை கொண்டு நான் நின்றேன். அவருடைய முதல் பிள்ளை சமீபத்தில் மறந்து போனதை அவர் என்னிடம் சொன்னார். இந்த ஆராதனையிலிருந்து அவர் ஆறுதலடைவார் என்று நம்பிக்கையுடன் அவர் வந்திருக்கிறார். அவருடைய சாட்சியை என்னோடு பகிர்ந்து கொண்டார். அந்த ஒரே உறுதியான ஆதாரமிடந்து அவருக்கு வந்த அந்த சாட்சியை என்னால் பார்க்க முடிந்தது. தங்களுடைய பாரங்களை ஒருவருக்கொருவர் சுமக்க உதவ நமக்கு அவருடைய சிஷியர்களுக்கும் கர்த்தர் நம்மை கொடுக்கிறார் என நான் சாட்சியளிக்கிறேன். அதை செய்ய நாம் வாக்களித்திருக்கிறோம். அவருடைய பாவனைவர்த்தி மற்றும் உயிர்த்தெழுதல் மூலமாக கர்த்தர் மரணத்தில் வல்லமையை உடைத்திருக்கிறார் என்று கூறுகிறேன். ஆதரவு தேவையாயிருக்கிறவர்களுக்கு ஆதரவு அளிக்க அவர்களுக்கு மிக நன்றாக செய்கிற அவருடைய சாட்சிகளாக உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
The scripture tells us this truth. Charity is the pure love of Christ. His love never fails, and we never will cease to feel in our hearts the urge to mourn with those that mourn and comfort those who stand in need of comfort. Nor will the peace he promises ever leave us as we serve others for him. As his witness, I extend gratitude for what you do so well to help the living Lord Jesus Christ and the Holy Ghost, the Comforter, strengthen feeble knees and lift up hands that hang down. And I am grateful with all my heart for the wonderful women in my life who have helped me and blessed me as true disciples of Jesus Christ. In the name of Jesus Christ, amen.
Amen.
Oh, our Father who art in heaven.
உங்களுடைய அன்பாய் நேசிக்கிற பரமபிதாவே, நாங்கள் உம்முடைய குமார்த்திகளாய் உம்மிடத்தில் வருகிறோம். எங்களுடைய இருதயத்திலே மகிழ்ச்சி கொள்கிறோம். நாங்கள் கேட்ட இந்த செய்திகளை எல்லாம்
இதை
கொடுத்ததற்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஒரே குமாரனுக்காகவும் ஆண்டவரே, அவர் எங்கள் மீட்புமாய் இருக்கிற கிருபைக்காகவும் இடத்தில் நன்றி கூறுகிறோம். எங்களுடைய ஆதரவு தேவைப்படுவர்களுக்கு நாங்கள் ஆதரவு அளிக்க எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் எங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிறவர்களாக இருக்கக்கூடிய கிருபையை தரவேண்மை கேட்கிறோம். எங்கள் குடும்பத்தை ஒரு ரட்சிப்பெண் குடும்பமாய் நியமிக்க உதவி செய்ய மாட்டோரே.
எங்களுடைய
மீட்புடைய அன்பை எப்பொழுதும் நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி இருக்கிற மக்களாய் இருக்கக்கூடிய காரணத்துக்காக நன்றி கூறுகிறோம். இந்த காரியங்களை இயேசு கிறிஸ்துவின் ஒரே நாமத்திலே உங்களிடத்தில் கேட்கிறோம். ஆமீன்.